திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அடுத்து மிக அழகாக ஒரு சாமானியமான ஒரு வீட்டுல ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. அவங்களே நினைச்சு பார்க்காத வழியில அந்த வீட்டுல உள்ளவர் இறந்து போறாரு. எப்படின்னு பாருங்க. அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கம் இறையே நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார், கிடந்தொழிந்தாரே அப்படின்னு எவ்வளவு தூரம் நிலையாமையே எடுத்து சொல்றேன்னு பாருங்க. தனக்கு விருப்பமான சமையல், இந்த குழம்பு வைக்கணும், அதுக்கு இந்த பொரியல், இந்த துவரம், இந்த அவியல் வையு, கூட்டு வையு, பச்சடி வையு, துவையல் அற, அப்பளம் பொரின்னு எல்லாம் வகையா கேட்டு அடிசிலை உண்டார். அத சாட்டார். அப்புறம் அந்த மனைவியோட சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. திடீர்னு, அம்மா எனக்கு இடப்பக்கமா லேசா இறையேனா சிறிதுன்னு அர்த்தம், லேசா எனக்கு வலிக்க மாதிரி இருக்குன்னாரு. படுத்தாரு, உயிர் போயிட்டு. இவ்வளவுதான், எப்ப உயிர் போகுங்கிறது தெரியாது. அதனால நாம என்ன செய்யணும், கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறத நமக்கு அழகாக உணர்த்துகிறார். அடுத்து என்ன சொல்றாரு, நமக்கு ரொம்ப சடங்கு எல்லாம் நடத்தி கல்யாணம் எல்லாம் பண்ணி வைப்பாங்க. அப்படி அந்த கணவன் மேல முதல்ல ஒரு காதல் இருக்கும். அப்ப கணவனை பார்த்தா கனியா கரும்பா கட்டியா இருக்கும். ஆனா கணவனுக்கு முதுமை வந்த உடனே தலை நிக்காது, நான்று பல் கலன்று, பல்லு விழுந்துரும், தசை மெலிந்தது, தசையெல்லாம் அந்த உடம்பெல்லாம் மெலிஞ்சிரும், கோளை வடிஞ்சுக்கிட்டே இருக்கும், உடலு கூண ஆரம்பிச்சிரும். ஒரு தண்டு ஊன்றி கொண்டுதான் நடக்கணும், கோல் ஊன்றி கொண்டுதான் நடக்கணும். பாலனாய் கழிந்த நாள் பனிமலர் கோதைமார் மேலனாய் கழிந்த நாள் மெலிவோடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாள் அப்பர் சுவாமி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. அந்த நேரத்துல கணவன் மேல காதன்மை என்பது இருக்காது. இதெல்லாம் வருவதற்கு முன்னால நம்ம இறைவனை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லணும். அப்படி நம்ம பலியிட்டு பலி அட்டினார்களே அப்படின்னு சொல்றாரு. கடைசியில என்ன செய்வாங்க, பிண்டம் போட்டு முடிச்சிருவாங்க அப்படிங்கறத ஒரு தெளிவா நமக்கு உணர்த்தி, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய, அதாவது நம்ம உடம்பு முடியலன்னு சொல்லி மருத்துவர் வந்து நாடியை பிடிச்சு பார்த்துட்டு இது இனி தேராது அப்படின்னு சொல்லிட்டு கையை கீழே விட்டுருவாங்க. இப்ப இந்த பஞ்சேந்திரியங்கள் வந்து நல்ல கூட்டாளி மாதிரி இருந்து இவ்வளவு காலம் எந்தெந்த இன்பங்களை எல்லாம் அனுபவிக்க வேணும்னு தூண்டி 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 நம்ம அடிமையாக வச்சு எல்லாம் செஞ்சதோ, அந்த கூட்டாளிகள் பூரா உடம்ப விட்டு போயிருவாங்க. யார் யார்கிட்ட என்னென்ன வாங்கியிருக்கோம், யார் யார்கிட்ட என்னென்ன கொடுக்கணும், என்ன செய்ய வேண்டியது என்னது, எதை எங்க வச்சிருக்கோம், இதெல்லாம் யார்ட்டையாவது சொல்லணும்னு நினைக்கோ நினைவு தடுமாறி பேச்சு வராது. ஆக இந்த 5 பேர் என்ன செய்யறாங்க, உடம்ப விட்டு போயிருந்தாங்க. அதனால மனைவியும் நாம சம்பாதிச்ச சொத்தும் நம்ம கூட வரப்போறதே கிடையாது. அந்த செல்வத்தை நம்ம அப்படியெல்லாம் பாதுகாத்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா தேனி வந்து கஷ்டப்பட்டு கூட்டுல வந்து தேனை நல்ல சேர்க்கும். பல விதமான மலர்களை நாடி தேனை பூரா கஷ்டப்பட்டு சேர்க்கும். ஆனா அந்த அது அப்படி தேனீக்கள் அதை உண்ணணும்னு காத்துக்கிட்டு இருக்கும் போது வலிமையுடைய மனுஷன் ஒருத்தன் போய் என்ன செய்யறான், அந்த தேன் கூட்டுல இருக்க தேனீக்கள் எல்லாம் தன்னோட ஆற்றலால விரட்டி அந்த தேனை எப்படி கவர்ந்து வருகிறானோ அது போல நாம் சம்பாதித்த பணத்தை எல்லாம் யாராவது ஒருத்தங்க வந்து இதெல்லாம் வலிமையுடைய ஒருத்தர் கையில இதெல்லாம் போயிரும் ஒரு நாளைக்கு. அதனால நாம அது மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்காம புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்று மிக அழகாக அந்த உடம்பு இருக்கும் போது நீங்க அதை செய்யுங்கள். பந்தல் பிரிந்தது பண்டாரங்கண்டற்ற 9 வாசலும் ஒக்க அடைத்தன துன்புறு காலம் துரிசு வர மேன்மேல் அன்புடையார்கள் அழுது அகன்றார்களே அப்படின்னு சொல்லியாச்சு. உடலாகிய பந்தல் பிரிஞ்சிட்டு உயிராகிய களஞ்சியம் விட்டுட்டு கட்டு விட்டு போச்சு. 9 வாசல் இருக்கு இந்த உடம்புக்கு, இந்த வீட்டுக்கு. அந்த 9 வாசலும் அடைபட்டு போச்சு. இது வரைக்கும் இருந்தவங்க எல்லாம் அழுதுட்டு அவங்களும் அகன்று போயிட்டாங்க. இவ்வளவுதான் விஷயம் அப்படின்னு சொல்றாரு. அதுபோல நாட்டுக்கு நாயகன் நம்மூர் தலைமகன் காட்டு சிவிகை ஒன்றேறி கடைமுறை நாட்டார்கள் பின் செல்ல முன்னே பறைகொட்ட நாட்டுக்கு நம்பி நடக்கின்றவாறு அப்படின்னு சொல்றாரு. நம்ம இதெல்லாம் சாஸ்வதம் நினைக்கமோ இல்ல, எவ்வளவு உயர்ந்த பெரிய ஆளாக இருந்தாலும் நினைச்சதெல்லாம் என்ன செய்யாது, நடக்காது. அதை நம்ம அப்பத பார்த்தோம், கருவினுள் கழிவதாயும்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி அது மாதிரி அதுக்கும் அடுத்தபடியாக என்ன செய்வாங்க, படிப்படியாக அது நடக்கும் போது என்ன செய்வாங்களாம், அரிசனம் பூசி மாலை அணிந்து பொன்னாடை சாத்தி பரிசனம் பின்பு செல்ல பாரகர் பறிக்க கிட்ட வரிசின்னம் ஊத தொங்கல் வந்திட உணர்வு மாண்டு பெரியவர் பேச்சும் இன்றி கிடத்தலால் பிணத்தோடு ஒப்பர். அதாவது சந்தனம் முதலிய வாசன திரவியங்களை பூசி, இது உயிரோட இருக்கையிலே நடக்கும், உயிர் போன அப்புறமும் நடக்கும். அப்புறம் மாலை அணிந்து, அதுவும் அப்படிதான், உயிரோட இருக்கையிலும் முக்கியமான காலகட்டங்களில் மாலை அணிவிக்கப்படும், இறந்த அப்புறமும் மாலை அணிவிக்கப்படுது. பொன்னாடை, அதுவும் அப்படித்தான், பாராட்டும் போது பொன்னாடை, அங்க உயிர் போனவுடனே ஒரு புதுசா போடுற ஆடையே பொன்னாடைன்னு சொல்றாங்க. கோடி துணிய சாத்தி பரிசனம் பின்பு, தன்னோட பரிவாரங்கள்லாம் பின்னே வர அந்த சுமக்கக்கூடியவங்க அந்த காலத்துல சுமந்து கொண்டு போவாங்க பாடைன்னு சொல்லி. இந்த காலத்துல வண்டி வந்தது, இப்ப வேன் வந்துட்டு. சரி, எப்படியோ யாரோ அதை எடுத்துட்டு போறாங்க. அப்புறம் வாத்தியங்கள்லாம் முழங்க வரிசின்னங்கள்லாம் உத, இது வந்து நல்லா இருக்கும் போதும் நடக்கும், சிறப்பு நடக்கும் போதும் நடக்கும், அதே சமயம் உடம்பு உயிர் போனாலும் நடக்குது. அப்புறம் குடை சாமரம் அதெல்லாம் நடக்கும்போது இவ்வளவு நடக்க, அவர் தன்னோட செல்வ செழிப்புல தான் இவ்வளவு பெரிய ஆளு, தனக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு, அல்லது கல்வியால சிறப்பு கிடைச்சிருக்கலாம், அல்லது அவருடைய வீர செயல்கள் அல்லது கூட இதெல்லாம் நான் எவ்வளவு தூரம் இருக்கேன், எனக்கு எவ்வளவு சிறப்பு நடக்குன்னு மகிழ்ந்து அவரு அப்படி மகிழ்ந்து எந்த ஒரு பேச்சும் இல்லாம இருப்பாராம். அது வந்து கிட்டத்தட்ட எதுக்கு சமானம்னா பிணத்துக்கு தான் சமானம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பிணத்துக்கும் இது எல்லாமே நடக்கும். அப்ப உலக விஷயங்கள்ல மயங்க கூடாது, இதெல்லாம் நிலையற்றது. வாங்குற பட்டங்கள் விருதுகள் எல்லாமே, அதனால கிடைக்கக்கூடிய மகிழ்வுகள் எல்லாம் தான் விஷய போகங்கள், அதெல்லாம் நம்ம மனசு லயிக்க கூடாது அப்படிங்கறத அழுத்தம் திருத்தமா சொல்றார். அதற்கு அடுத்தபடியாக முப்பதும் முப்பதும் முப்பத்தருவரும் செப்ப மதிலுடைய கோயிலில் வாழ்பவர், செப்ப மதிலுடைய கோயில் சிதைந்த பின் ஒப்ப அனைவரும் ஓட்டெடுத்தார்களே அப்படிங்கிறார். உடம்ப வந்து கோயிலாக சொல்றார். அது நிறைய நம்ம திருக்காயமே கோயிலாக பல இடங்கள்ல பார்த்திருக்கோம். உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு அலையும் பாக்குறோம் இல்லையா, அது மாதிரி இந்த மதில் சூழ்ந்த கோயில் இது இருக்கு. இதுல வந்து 96 பேர் இருக்காங்களாம் அந்த கோயிலுக்குள்ள. இந்த கோயில் உடைஞ்சுதான், உடனே உள்ள இருந்தவங்க அப்புறம் ஓட்டம் பிச்சுட்டாங்களாம். அதாவது 36 தத்துவங்கள், 60 தாத்துவிகங்கள், சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடியது, அது எல்லாமே அதான் 96. அதாவது சிவ தத்துவம் 5, வித்யா தத்துவம் 7, ஆன்ம தத்துவம் 24, இது 36 ஆயிருது. பஞ்சபூதங்களோட காரியங்கள் 25, வசனாதி 5, அப்புறம் வாயு 10, நாடி 10, வாக்கு 4, ஏடனை 3, குணம் 3, இது 60. அப்போ 36, 60, 96, 36 தத்துவங்கள், 60 தாத்துவிகங்கள், அது எல்லாம் என்ன செஞ்சிருதான், கலண்டு பெயர்ந்து உடம்ப விட்டு. இவ்வளவுதான், இந்த உடம்புக்கு தான் நம்ம என்னவோ ஏதோன்னு நினைச்சு பெரிய விஷயமா நினைச்சு நம்ம அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டி இருக்கின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடுத்த பாடல்ல மீண்டும் அதே தான், நீங்க வந்து நம்ம என்னதான் வீட்டுல எல்லாரும் இருந்தாலும் இவ இறந்தவரை மட்டும்தான் கொண்டு காட்டுல, அதாவது பாடையில கொண்டு போய் காட்டுல கொண்டு எரிப்பாங்க, வேற யாரும் கூட எல்லாம் வரமாட்டாங்க அப்படிங்கறது. திருப்பி திருப்பி நிலையற்ற இந்த உடல், நமக்கு இருக்க உறவுகள் நிலையற்றது, நம்மகிட்ட இருக்க பொருட்கள் நிலையற்றது அப்படிங்கறத திருப்பி திருப்பி, ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நமக்கு இந்த விஷயம் நல்லா புலப்படும். இந்த பிறவியில உள்ளதை நம்ம நினைச்சு பார்த்தா இந்த விஷயம் சட்டுன்னு நம்ம மனசு ஏத்துக்காது. ஆனா போன பிறவியில நம்ம யாரு, எந்த நாடு, எந்த ஊரு, எந்த தெருவுல பிறந்தோம், என்ன ஜாதியில பிறந்தோம், அப்புறம் யாரு நமக்கு பெற்றோர், நம் உடன் பிறந்தோர் யாரு, நம்முடைய வாழ்க்கை துணை யாரு, நம் மக்கள் யாரு, நமக்கு பிறந்த குழந்தைகள், நம்ம சம்பாதிச்ச செல்வம், நம்ம எங்கெல்லாம் வீடு வாங்கினோம், கார் வாங்கினோம், நகை வாங்கினோம், அதெல்லாம் எங்க, இப்ப எதுவுமே ஞாபகத்துல இல்லையே. அப்ப நிலையற்றது தானே. இப்ப இந்த பிறவியில இருக்கிறது, இந்த பிராரத்தம் முடிஞ்சோடனே உயிர் வெளியே போயிரும், திருப்பி இதை நிலையற்றதாயிரும், திருப்பி அடுத்த பிறவியில இந்த பிறவியை பத்தி ஒரு ஞாபகமும் நமக்கு வரப்போறது கிடையாது. அதனால இதெல்லாம் நமக்கு நிலையானது அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு தெளிவாக மனசுல இருக்க வேண்டும் என்று நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றார். அதாவது வினையை, அதாவது நம்ம இந்த இடுகாட்டில் வச்சு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இந்த மக்கள் வந்து என்ன செய்வாங்க, அந்த உடலை விட்டு என்னைக்கும் போகாதுன்னு எண்ணி தான் தேடி வச்ச பொருட்கள்ல பித்தேறி அதனையே பின்பற்றி தொடர்கின்றார்களே. அப்ப அவங்களுக்கு எல்லாம் என்னைக்கு வினை நீங்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுதார். ஆர்த்தழு சுற்றமும் பெண்டீரும் மக்களும் ஊர்த்துறைக்காலே ஒளிவர். எல்லாரும் ஊர்த்துறை வரைக்கும் தான் வருவாங்க, அதுக்கப்புறம் ஒளிந்த பின் வேர்த்தலை போக்கி விறகு எரி விறகுட்டு எரிமூட்டி நீர்த்தலை மூழ்குவர் நீதி உள்ளவர். அதான் அவங்க சுத்தி இருக்கவங்களோட அன்பு எந்த அளவுல இருக்கும். எல்லாரும் வருவாங்க, அப்புறம் அழுவாங்க, அப்புறம் நீர்ல மூழ்கி அப்புறம் மறந்து போயிடுவாங்க. அவங்கவங்க அதாவது வேர்வையை தொடச்ச மாதிரியே மனசுல இருந்து இறந்தவங்களை பத்தின எண்ணத்தையும் இன்னைக்கு அவங்களுக்கு சிறதா நாளைக்கு நமக்கு அப்படிங்கறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் இந்த உடம்ப பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாரு, ஒரு குயவன் வந்து ஒரு பானை செய்யறான், அதை சுட்டு வச்சிருக்கான், அது கீழே விழுந்து உடஞ்சா ஓடுன்னு சொல்லி எடுத்து வைப்பான். ஆனா இந்த உடம்பு இருந்தா யாருமே அதை தூக்கி வச்சிருக்க மாட்டாங்க. எவ்வளவு பிரியமான, அதாவது பெற்றோர் மேல பிரியம், அல்லது உடன் பிறந்தவர் மேல பிரியம், அல்லது வாழ்க்கை துணை, அல்லது பெற்ற குழந்தைகள், யாரா மேல வேணாலும் இருக்கட்டும், ஆனா இறந்தா அந்த உடம்பை யாரும் வச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கறத நமக்கு தெளிவாக உணர்த்தப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த ஐம்பொறிகள், இந்த நரம்புகளோட பின்னலா இருக்கக்கூடிய ஆறு ஆதாரங்கள், முதுகெலும்போட பொருத்தப்பட்ட இணைப்புகள், அப்புறம் பொருத்துக்கள் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே என்ன செஞ்சிடும், ஒரு நாள் நம்ம உடம்பை விட்டு எல்லாமே நீங்கிரும் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக உணர்த்தி இருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக இந்த உடம்பை பத்தியே சொல்லிக்கிட்டே போற, இந்த நிலையாமையை பத்தியே தான் நமக்கு மீண்டும் மீண்டும், முட்டை பிறந்தது 300 நாளினில் இட்டது தானிலே ஏதேனும் ஏழைகள், பட்டது பார்மணம் 12 ஆண்டினில் கெட்டது 70 கேடறியீரே அப்படின்னு சொல்றாரு. இந்த முட்டைன்னு சொல்றது கருவை, கருமுட்டை, அது வந்து கர்ப்பத்துல எவ்வளவு நாள் இருக்கு, 300 நாள், 10 மாசம் அப்படிங்கறதுனால 300 நாள். அத வந்து அது விரும்பியும் வரல, அல்லது பெற்றோர் அந்த தந்தையோ அல்லது தாயோ இப்படி இருக்கணும்னு விரும்பிலாம் அதை பண்ண முடியாது, எல்லாமே இறைவன் நினைக்கிற மாதிரி தான். அதான் அதாவது ஏதேனும் இட்டது தான் இல்லை ஏழைகள், நம்ம விரும்பிலாம் அதை செய்யறது கிடையாது. அப்புறம் ஒரு 12 ஆண்டுல அதுக்கு திருமணம் ஆகுது, 70 இறந்து போய் விடுகிறது. அதனால அழிவு உண்டு அப்படிங்கறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத நமக்கு அழுத்தம் திருத்தமாக உணர்த்தி இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அதுக்கும் அடுத்தபடியாக என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இடிஞ்சில் இருக்க விளக்கெறி கொண்டான் முடிஞ்சதறியார் முழுங்குவர் மூடர், விடிஞ்சில் விரிஞ்சில் ஆவது அறியா உலகம் படிஞ்சு கிடந்து பதைக்கின்றவாருன்னு சொல்ல, என்ன சொன்னாலும் இந்த உலகத்தவருக்கு உணர்ச்சி வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறோம். அதாவது அகல் இருக்கு, அகல் இருக்கு, ஆனா விளக்கை வந்து காலன் எடுத்துக்கொண்டான். ஆனா மூடர்கள் வந்து இந்த விளக்குக்கு நெய் வற்றி போச்சு அப்படிங்கறது தெரியாம வீணாக ஆரவாரம் செய்கின்றார்கள். அதனால பொழுது விடிஞ்சும் இருளா இருக்கு அப்படிங்கறது தடுமாறாம இருட்டிலேயே தோய்ந்து கிடக்கின்றார்களே, அதாவது அஞ்ஞானத்திலேயே கிடக்கின்றார்களே, அறியாமையில் திளைக்கின்றார்களே அப்படின்னு சொல்ற. இடிஞ்சல்னு சொல்லப்பட்டது நம்ம உடம்பு, விளக்கு அப்படிங்கிறது உயிர், உடம்பு இருக்கு ஆனா உயிரை வந்து காலன் கொண்டு போயிட்டான். அவன் ஏன் கொண்டு போனான், அவனுக்கு ஏதாவது விருப்பு வெறுப்பு இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஆன்மாக்கள் செய்த நல்வினை தீவினை பலன்கள்லாம் அங்க சுவாமிகிட்ட இருக்கு சஞ்சிதமாக. செய்யும்போது ஆகாமியம், அங்க தேங்கி இருக்கும் போது சஞ்சிதம், அதுல இருந்து இந்த பிறவியில் அனுபவிப்பதற்கு அவர் எடுத்து தந்த பிராரத்தம், அதுதான் அந்த விளக்குக்கு நெய்யா இருக்கு. அப்ப பிராரத்தம் முடிஞ்சு போச்சுன்னா நெய் வட்டிட்டு, நெய் வட்டிட்டுனா விளக்கு எப்படி எரியும், அது விளக்கு அவிந்து விடும். அது மாதிரிதான் காலன் அவனுடைய கடமையைத்தான் செய்கின்றான். ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, புலம்புவாங்க. சிவசூரியன் வந்து ஞானக்கதிரை பரப்பி விடிந்தும் இருளில் மூழ்கி இருளாய் ஒளிய அறிஞ்சு கொள்ளாம இந்த உலகம் வந்து இப்படி கிடக்குதே, இது எதுக்கு சமம் அப்படின்னா, மலத்துள் நெளிகின்ற புழுவிற்கு சமம் என்று. அதுக்கு தெரியுதா அது என்ன நினைச்சிட்டு அப்படி அதுல கடந்து நெளிஞ்சுக்கிட்டே இருக்கோ, அது மாதிரி நாமளும் மலங்களால் இந்த உலகத்தில் கடந்து நெளிந்து கொண்டே இருக்கின்றோம், துடித்துக் கொண்டே இருக்கின்றோம் என்று தெளிவாக நமக்கு உணர்த்துகிறார். நடலை வாழ்வு கொண்டு என் செய்வீர் நானிலிர் சுடலை சேர்வது சொற்பிரமானமே. கடலில் நஞ்சுண்டவர் கைவிட்டால் உடலினார் கிளந்து ஊர்முனி பண்டமின் அப்பர் சுவாமி இதைத்தான் சொல்லுவார். பால் போவது இப்பிறவி. நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் நமக்கு அந்த கருத்தை அழகா எடுத்து சொல்லியிருப்பாங்க. இதுக்குத்தான் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மடல்விரி கொன்றையன் மாயன் படைத்த உடலும் உயிரும் உருவம் தொழாமல் இடர்படந்து ஏழா நரகில் கிடப்பர் குடற்பட வெந்தமர் கூப்பிடுமாறு. அப்படி இறைவனை தொழாவிட்டால், அன்றே நம்ம பார்த்தோம், அதாவது வழிபடணும், வழிபட்டால் புண்ணியம், வழிபடாவிட்டால் பாவம். நான் ஒரு தப்பும் பண்ணலை, அப்ப நீ வழிபாடு பண்ணலையே, செய்ய வேண்டியதை செய்யாட்டா அது பாவம். இந்த பிறவி தரப்பட்டதை வழிபடுவது, ஆனா வழிபாட்டை தவிர மீதி எல்லாம், அதாவது நம்ம எல்லாவற்றிலும் ஒரு சுதந்திரத்தை எதிர்பார்க்கிறோம். நான் நினைச்சதை படிப்பேன், நான் நினைச்ச வேலைக்கு போவேன், நான் நினைச்ச ஊர்ல தான் குடியிருப்பேன், நான் வாழ்ற வீடு இப்படி இருக்கணும், எனக்கு வாழ்க்கை துணை இப்படித்தான் வேணும், நான் இத்தனை குழந்தை தான் பெற்றுக்கொள்வேன், இப்படித்தான் பெற்று இன்ன குழந்தை பெற்றுக்கொள்வேன். எதுவுமே நம்ம கையில கிடையாது, எதுவுமே சாஸ்வதமும் கிடையாது. ஆக அந்த வழிபாடு செய்யாமல் இருப்பதால் நரகத்துக்குத்தான் போவாங்க அப்படிங்கிறத, மாயையை தொழிற்படுத்தக்கூடிய இறைவனால் படைக்கப்பட்ட இந்த உடம்போட கூடின உயிரானது, நல்ல இதழ்கள் விரிந்த கொன்றை மாலை அணிந்த இறைவனுடைய, அதாவது சிவபெருமானுடைய திருவுருவத்தை தொழாம இன்பம்னு எதையோ தப்பா தேடி, அப்புறம் குடல் ஒட்டும்படி விரும்பத்தக்க உறவினர்கள்லாம் கதறும்படியாக, சில பேருக்கு இந்த இல்லறத்துல இருக்கும்போதே நரக வேதனையா இருக்கும்பாங்க. அப்புறம் சிலருக்கு உயிர் போன அப்புறம் கீழே பாதாள லோகத்துக்கு நரக லோகத்துக்கு போய் அங்க அது அவ்வளவு தண்டனைகளை அது அனுபவிக்கும் அப்படின்னு பாக்குறோம். ஏழு நரகம்னு சொல்லுங்க, நரகம் உண்டானா கண்டிப்பா உண்டு. நரகம் ஏழினும் இவர் பாடுறார் ஞானசம்பந்த பெருமான், நரகத்தில் இடர்படும் நாவுக்கரசு பெருமான் சொல்றாரு. நரகம் புகாமையே நந்தி உன்னை வேண்டிக் கொள்வேன், நரகம் புகாமையே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றாரு. நரகத்துல இருந்தாலும் நான் வருத்தப்பட மாட்டேன், அது உனது அருளால் இருக்க பெரிய இறைவா அப்படின்னு சொல்றாரு மணிவாசக பெருந்தகை. எப்படி பார்த்தாலும் நரகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஏழு நரகம் என்னன்னு பார்த்தோம்னா, அள்ளல், ரௌரவம், கும்பிபாகம், கூடசாலம், செந்துத்தானம், பூதி, மாபூதி அப்படிங்கிறது. அப்ப ஆன்மா கடை தேரணும் அப்படின்னு ஒரு திருவுள்ளங்கொண்டு இறைவன் வந்து சிவமணம் கமல தன்னோட பரநாத வடிவெல்லாம் விளக்கி நிற்கின்றார். ஆனா அவரை வணங்க மாட்டேங்குது இந்த ஆன்மா. அப்ப மாயன் படைத்த உடலும் உயிரும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதாவது இந்த உடம்ப வந்து யார் படைக்கிறா? மாயன். மாயையை முதற்காரணமாக கொண்டு இந்த உடலை படைக்க திருவுள்ளம் கொண்டது நிமித்த காரணனாகிய சிவபெருமான். ஆன்மாக்கள் வந்து பலவாய் பல மாதிரி பரிபாக விசேஷம் உள்ளதா இருக்கு. அப்ப அதுக்கு தகுந்தாற் போல, அந்த பரிபாகத்திற்கு ஏற்றாற் போல தனுகரண புவன போகங்களை அவர் தருகிறார். அதுக்காக சுத்தமாயே அசுத்தமாயே பிரகிருதி மாயன்னு மூணு மாயையில இருந்து படைக்கின்றார். அந்த மூன்றையும் அடக்கித்தான் மாயன் அப்படின்னு சொல்றார். ஆனா இங்க வந்து என்ன செய்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீவினைகளையே செய்து கொண்டு இருக்கின்றது. முதல் தீவினை வந்து இறை வழிபாடு செய்யாமல் இருப்பது. என்னமோ சின்ன பிள்ளையில கடவுள் வழிபாடு பண்ணக்கூடாதான், என்ன இப்பமே ருத்ராட்சம் போட்டுட்டீங்க, என்ன இப்பமே விபூதி பூசுறீங்க, என்ன இப்பமே கோயிலுக்கு போறீங்க, இதெல்லாம் தவறு. நமக்கு மெய்கண்ட தெய்வ நாயனார் நமக்கு சுவஞான போதத்தை 2 வயதுல ஞானம் பெற்று தந்திருக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் 3 வயதுல ஞானம் பெற்று நமக்கு திருமுறைகளை தந்திருக்கிறார். 3 திருமுறைகளை. 5 வயதுல ஞானம் பெற்று 14 சாத்திரங்களை தந்திருக்கிறார் நம்முடைய குமரகுருபர சுவாமிகள். அதனால இப்படி சொல்லிட்டே போலாம். சண்டேச நாயனார் எல்லாரையும் சொல்லிட்டே போலாம். அதனால நாம் வந்து இளம் பிராயத்திலேயே என்ன செய்யணும், இறை வழிபாட்டை முறையாக செய்ய விட, அதுக்குதான் பூமிக்கு வந்து, அதுக்கு வயசெல்லாம் பார்க்க வேண்டாம். வயசு போனதுக்கு அப்புறம் பல்லு போனா சொல்லு போயிடும், திருமுறையை ஓதணும்னு நினைச்சா கூட ஓத முடியாது, கண்ணுல படலாம் மறைச்சிரும், வாசிக்க முடியாது, கண்ணுக்கு தெரியாது. பூஜை பண்றதுக்கு கைகாலெல்லாம் நல்ல திடமா இருந்தாதான் பூஜை பூ எடுத்து போட்டு பூஜை பண்ண முடியும், அப்புறம் பூஜை பண்ண முடியாது, தளர்ச்சி வந்துட்டுனா. அதனால நரை திரை மூப்பு வருவதற்கு முன்பாக, குறிப்பாக சாக்காடு வருவதற்கு முன்பாக, இதெல்லாம் வருவதற்கு முன்பு கூட சாக்காடு வந்துடலாம். இப்ப நம்ம கண் கூட இன்னைக்கு உலகத்துல பாத்துக்கிட்டு இருக்கோம், அப்ப அதுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும், வழிபாட்டை முறையாக செய்ய வேண்டும் என்பது நமக்கு தெளிவாக இந்த பாடல்ல நமக்கு வலியுறுத்தி அழுத்தம் திருத்தமா சொல்றார். அது மாதிரி ஒரு மன்னன் உயிரோட இருக்கேன், அவனுக்கு நாற்படைகள் சூட அவனுக்கு எல்லாம் இருக்கும், அவனுக்கு பாதுகாப்பு எல்லாரும் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா அவன் இறந்தா அவன் உடம்பும் இயங்காது. அப்படி யாரும் அந்த நேரத்துல வந்து அவன் உயிரை எடுக்க முடியாம தடுக்க முடியாம பிராரத்தம் முடிஞ்சாச்சுன்னா அவன் போய்தான் தீருவான் அப்படின்னு சொல்றார். அடுத்து அந்த உடம்பு அழிஞ்ச பின்னால காக்கை கவரிலேன் கண்டார் பழிக்கிலேன் பால் துளி பெய்யிலேன் பல்லோர் பழிச்சிலேன் தோற்பையுள் நின்று தொழிலர செய்தீட்டும் கூத்தன் புறப்பட்டு போன இக்கூட்டையே அப்படின்னு சொல்றாரு. உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த உடலுக்கு செய்யக்கூடிய சடங்குகள், அப்புறம் அந்த உயிரே போயிட்டு இந்த உடம்ப காக்கா கொத்துனா என்ன, யாரோ பழிச்சு பேசினா என்ன பாக்குறவங்க எல்லாம், அது மேல பாலை தொளிச்சா என்ன, பாராட்டினா என்ன, பழிச்சா என்ன, அதை பத்திலாம் ஒன்னும் கிடையாது. அதாவது வினை போகத்தை நுகர்வதற்கு இந்த பிறவி தரப்பட்டிருக்கிறது. ஆனா அதை உண்ணும் போது தன்முனைப்பு இருக்கக்கூடாது. நான் அதுதான் தன்முனைப்பு. நான் செஞ்சேன் இந்த நான்கிற தன்முனைப்பு மிகுதியாக இந்த பிராரத்தத்தை உண்ணும் போதே ஆகாமியம் புதுசா சேர்ந்துரும். ஆகாமியம் அங்க போய் சஞ்சிதமாயிரும். சஞ்சிதம் நம்மை மீண்டும் பிராரத்த வினையாக அனுபவிக்கும் பொருட்டு பிறவிய கொடுத்துரும். அப்போ அந்த மாதிரி சஞ்சிதம் குவியாம இருக்கணும்னா நமக்கு தன்முனைப்பு இருக்கக்கூடாது. அதனால உடம்பே போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்னத்தை செஞ்சு சடங்கு எல்லாம் செஞ்சு நமக்கு என்ன, நம்ம முன்னால உட்காந்து நம்மளோட பெருமையை பேசித்தான் என்ன செய்ய, இல்ல நம்மளோட குறைகளை பேசித்தான் என்ன செய்ய, அதெல்லாம் யார் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், அதனால எல்லாம் நமக்கு ஒரு நன்மையும் கிடையாது என்று மிக அழகாக எடுத்து உரைத்திருக்கின்றார் என்று நாம பார்க்கிறோம். அதனால நம்ம வந்து என்ன செய்யணும், அந்த கவனமாக நம்முடைய பிறவியை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நமக்கு நலிவுதான், இந்த பிறவியோட பயனை நம்மால் அடைய முடியாது என்று நம்ம பார்க்கிறோம். இந்த பிறவி நமக்கு தந்திருக்கதே எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானை வழிபடுவதற்காகத்தான். மானிட பிறவிதானும் வகுத்தது மனம் வாக்காயம் மானிடத்தில் ஐந்து மாடும் அரண்பணிக்காக அன்றோ அப்படின்னு அழகா நம்முடைய அருளந்தி சிவாச்சாரியர் அந்த பாத்திர நமக்கு அந்த கருத்தை சொல்லியிருக்கார். அப்ப இந்த மானிட பிறவிங்கிறதே நமக்கு எதற்காக தரப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாக்குறோம், இறைவனை வழிபடும் பொருட்டு தான் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை உணராவிடில் அதை விட ஒரு பெரிய கேடு நமக்கு கிடையாது. இந்த மானிட பிறவிங்கிறது மிருகம் ஊர்வன பரப்பன நீர்வாழ்வன தாவரம் இதெல்லாம் தாண்டி இந்த வேதாகமங்களை உணரக்கூடிய உணர்வு, சைவ சமய ஆச்சாரங்களை அனுஷ்டிக்கக்கூடிய பேரு, சித்தாந்த நெறிப்படி சிவபெருமானை வழிபடக்கூடிய திறம், இதெல்லாம் வேணும். இதோட இருந்து அவரை வழிபட்டு அவரோட அருளை பெற்று பிறவியை நீக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மனம் வாக்கு காயம் அரண்பணிக்காக அன்றோ, அதாவது இந்த மனம் வாக்கு காயம் இதெல்லாம் அரண்பணிக்காக நமக்கு தரப்பட்டிருக்கு. அதாவது சிவபெருமானை வழிபடுவதன் பொருட்டு நமக்கு மனமும் வாக்கும் காயமும் தரப்பட்டிருக்கிறது. பஞ்சாக்கர தியானம் செய்யணும், மனசு வாயால திருமுறைகளை ஓத வேண்டும், அப்புறம் அரண் பணி அடியார் பணி செய்யணும், ஆலய பணி செய்யணும், இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் செஞ்சா மலபந்தத்தை போக்கிக் கொள்ளலாம். அடுத்து ஆனிடத்தில் ஐந்து மாடும் அரண், அதாவது பசிவிடம் இருந்து கிடைக்கக்கூடிய பால் தயிர் நெய் கோஜலம் கோமயம், இதுக்கு பஞ்ச கவ்யம்னு பேரு. ஏன் இதை வச்சு பூஜை பண்றோம் அப்படின்னா, உயிராகிய பசுவை பொருந்திய ஐந்து மலங்களும் நீங்கும் பொருட்டு பஞ்ச கவ்யம் வைத்து சிவபெருமானை வழிபட வேண்டும். இந்த சொர்க்கம் போன்ற மேலுலகத்துல போய் அவனை அர்ச்சனை பண்ணி இந்த மலபந்தத்தை நீக்கக்கூடிய இடம் கிடையாது. அதெல்லாம் விசேட தலம் வந்து பூமி தான். அதான் புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோமின்னு ரெண்டு பேரும், அதாவது அயனும் அரியும் நினைத்து பூமிக்கு வந்தாங்க. இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவர்னு சொல்லி வந்தாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஆக அந்த முறையிலே இந்த பிறவி நமக்கு தரப்பட்டிருப்பது எதற்கு என்று புரிந்து கொண்டு இந்த சரீரத்தை வச்சு சிவபெருமானை வழிபட்டு வெளியே வரணுமே தவிர, வழிபடாமல் இருப்பவர்கள் அவர்களை அறிவற்றவர்கள் என்று மிக அழகாக நமக்கு தெளிவாக இந்த யாக்கை நிலையாமை மூலம் நமக்கு உணர்த்தியுள்ளார் என்று பார்த்து கொண்டு இப்போது வாழ்த்தினை பாடி இன்றைய சிந்தனையை நாம் நிறைவு செய்யலாம். அசனவல்லி அடிகள் வாழி, ஆகம வேதம் வாழியே, சுசியரங்கள் சுரகீதங்கள் வாழி, சுருதியோர்கள் வாழி, இவ்வசலை நீதி மன்னர் வாழி, வண்தமிழ் கவிஞர் நா விசதி மங்கை வாழி, வாழி மேகவண்ணன் வாழியே. இது இதுகாரம் இன்றைய சிந்தனை. நமக்கு இந்த உடம்பு தான் சாஸ்வதன் வாழ்ந்து கொண்டிருக்க நமக்கு இந்த உடம்பினால் எவ்வளவு கேடு இருக்கிறது என்பதை உணர்த்தி, உடம்பு இருக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று உணர்த்திய குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி கூறி, சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் நன்றி கூறி, இந்த நிகழ்வினை கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நன்றியை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.